الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد فأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உலகின் பல நாடுகளில் பல பிரதேசங்களில் எங்களுடைய முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள், மிக கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவர்கள் செய்த தவறுதான் என்ன? அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்களா, அல்லது அரசாங்கத்துடைய சட்டங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று வாதாடினார்களா, அல்லது யாருக்காவது அநியாயம் செய்தார்களா? எதுவுமே அல்ல. வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் சொன்ன ஒரே காரணம்தான், அவர்கள் முஸ்லிம் என்ற ஒரே காரணம்தான் அவர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். வேறு எந்த தவறும் செய்ய வேண்டிய தேவையில்லை. இவன் ஒரு முஸ்லிமா, இவன் அழிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். இவன் ஒரு முஸ்லிமா, இவனது உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும். இவன் ஒரு முஸ்லிமா, அப்படி என்றால் இவன் ஒரு தீவிரவாதி, டெரரிஸ்ட். ஆனால் முழு உலகத்திலேயும் அழிக்கப்படக்கூடியவர்கள், அநியாயம் செய்யப்படக்கூடியவர்கள் எங்களுடைய முஸ்லிம்கள் தான். அது சிரியாவாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், பலஸ்தீனாக இருக்கலாம், பர்மாவாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், எந்த நாடாக இருந்தாலும் அநியாயம் செய்யப்படக்கூடியவர்கள் நாங்கள் தான். ஆனால் எங்களுக்கு உண்டான பெயர் தீவிரவாதிகள். யாரு வேண்டுமென்றாலும் எங்களுக்கு அநியாயம் செய்யலாம், தட்டி கேட்டால் நாங்கள் தீவிரவாதிகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த தாக்குதல் என்பது இன்று நேற்று ஆரம்பித்த ஒன்று அல்ல. இஸ்லாமிய பிரச்சாரம் எப்பொழுது ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, முஸ்லிம்களை தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 610 ஆண்டு ஜபல் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களை அருளுகிறான். அக்ரம் என்ற சில வசனங்களை அல்லாஹு தஆலா அருளுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுபவம் கிடையாது, பயந்து கொண்டே வீட்டுக்கு போனார்கள், காய்ச்சலோடு நடுங்கிக் கொண்டே போனார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாய வைத்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான், நபியே உறங்க வேண்டாம், எந்திரித்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் தாவத் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலைக்கு மேல் ஏறினார்கள், முழு குடும்பத்தாரையும் அழைத்து சொன்னார்கள், நான் மலை உச்சியில் இருக்கிறேன், நீங்கள் மலையில் அடியில் இருக்கிறீர்கள், நான் முன்னாலும் பார்க்க முடியும், பின்னாலும் பார்க்க முடியும், நான் இப்பொழுது உங்களிடம் சொல்கிறேன், பின்னால் ஒரு கொள்ளை கூட்டம் ஆயுதங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை தாக்குவதற்காக வேண்டி, இப்படி நான் சொன்னால் என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா? அங்கிருந்த அனைவர்களும் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் சொன்னார்கள், நிச்சயமாக நாம் உங்களை உண்மைப்படுத்துவோம். நீங்கள் அமீன், சாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர், உங்களை போன்ற மனிதர்களை நாங்கள் ஒருபோதும் போய் பிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மௌத் உங்களுடைய தலைக்கு மேலால் இருக்கிறது. நீங்கள் ஒரு நாள் அல்லாஹுவை சந்திக்க போகிறீர்கள். நீங்கள் அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொள்ளவில்லை என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லாஹு தாலாவுடைய தண்டனை நிச்சயமாக உங்களை வந்து சேரும். இதை கேட்டதும் அபூ லஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்குகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசுகிறான். அபூ லஹப் சொன்னான், தப்பன் லக அலிஹாதா ஜமாஅதனா, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக வேண்டியா எங்களை கொண்டு சேர்த்தீர்கள் என்றே கீழிருந்த மண் கல்லெல்லாம் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் வீசினான். இஸ்லாத்தில் இதுதான் முதல் முறை. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துடைய வேலையை செய்து கொண்டே இருந்தார்கள். மக்காவுடைய 12 வருட வாழ்க்கை மிக கடினமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். நிறைய மக்கள் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கும் பலவிதமான கொடுமைகளை மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள் செய்தார்கள். பல கொடுமைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கும் பொழுது உஹத் இப்னு முஹைத் என்பவன் புடவையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கழுத்தை நெருக்குகிறான். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடோடி வந்து அந்த மனிதரை தள்ளிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினார்கள். அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அதக்துலூன ரஜுலன் அயகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்துக்காக வேண்டி இவரை கொலை செய்ய பார்க்கிறீர்களா? இதே வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் பாவிக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு பனூ இஸ்ரவேல்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். இவ்வளவுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறு என்ன? ஒரே இறைச்சனை நீங்கள் வணங்க வேண்டும், சிலைகளை வணங்கக்கூடாது, பல தெய்வங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். இதுதான் அவர்கள் செய்த தவறு அவர்களுடைய பார்வையில். மஷூரா செய்கிறார்கள், மூசாவை கொல்ல வேண்டும். அரச குடும்பத்தை சேர்ந்த மறைமுகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் எழும்பினார். எழும்பி ஒரு கேள்வியை கேட்டார், அதக்துலூன ரஜுலன் அய்யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த மனிதரை கொலை செய்ய பார்க்கிறீர்களா? முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கு வேற ஒரு காரணமும் தேவையில்லை, அவன் முஸ்லிமா அவன் கொலை செய்யப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சூரத்துல் புரூஜில் அஸ்ஹாபுல் உஹ்துத் என்ற சில மனிதர்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறான். அஸ்ஹாபுல் உஹ்துத் என்றால் யார்? ஆரம்ப காலங்களில் இஸ்லாத்தில் மிக உறுதியாக இருந்தவர்கள் பனு இஸ்ரவேல்களும் பாரசீகர்களும் தான். இவர்களுக்கு பொதுவான ஒரு அரசனாக தலைவனாக ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவன் வந்தான். அவனுடைய கோட்பாடு ஒரே இறைவனை வணங்கக்கூடாது, பல தெய்வங்களை வணங்க வேண்டும், இந்த மக்களையும் பல தெய்வங்களை வணங்குமாறு சொன்னான். இந்த மக்கள் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒருபோதும் இஸ்லாத்தை விடமாட்டோம். பெரும் ஒரு குழியை தோண்டினான், நெருப்பை மூட்டினான். கடைசியாக ஒரு ஏலான் செய்யப்பட்டது, உங்களில் யாராவது இஸ்லாத்தை விடவில்லை என்றால் அனைவர்களுமே இந்த குழியில் போடப்படுவீர்கள். அங்கிருந்த யாருமே எவருமே இஸ்லாத்தை விடுவோம் என்று சொல்லவில்லை, இஸ்லாத்துக்காகவே எங்களுடைய உயிரை தியாகம் செய்ய தயார் என்று தான் சொன்னார்கள். இது மிக நீண்ட சம்பவம். அனைத்து மக்களும் நெருப்பில் போடப்பட்டார்கள். முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவாளர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த மக்களை பாதுகாத்தான். இவர்கள் நெருப்பில் போடப்பட்டதும் நெருப்பு எந்த விதமான தீங்கையும் இவர்களுக்கு இழைக்கவில்லை. அல்லாஹு தஆலா மிக லேசான முறையில் இவர்களுடைய ரூஹ்களை கைப்பற்றி விட்டான். ஆனால் அதே நெருப்பு அந்த அரசனுக்கும் அரசனோடு இருந்தவர்களுக்கும் அரண்மனைக்கும் போய் சேர்ந்து அவர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. குதில அஸ்ஹாபுல் உஹ்துத் அன்னாரி ஜாதில் வகூத். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா ஐயுமினோ பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், ஐயுமினோ பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்ட ஒரே காரணம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சிலர் குஃப்ரியத்தான ஈமானுக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளை பாவிக்கிறார்கள். முஸ்லிம்கள் இவ்வளவு அநியாயம் செய்யப்படுகிறார்களே, அப்படி செய்யப்படுகிறார்களே, இப்படி செய்யப்படுகிறார்களே, அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இப்படி குஃப்ரியத்தான ஈமானுக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளை பாவிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு, அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான். அவர்கள் தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். ஆனால் கொஞ்சம் அவகாசம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், கொடுத்து பிடிப்பான். ஆனால் பிடித்தால் அந்த பிடி மிகவும் கடினமாக, மிக பயங்கரமாக இருக்கும். யாரெல்லாம் முஸ்லிம்களை நோயினை செய்தார்களோ, எந்தெந்த முறையிலெல்லாம் அவர்கள் நோயினை செய்தார்களோ, அதே முறையில் தான் அவர்களுடைய மௌத் மரணம் அமைந்தது. பிலால் ரழியல்லாஹு தஆலாவுடைய எஜமான் உமையா, ஹம்மாம் ரழியல்லாஹு தஆலாவுடைய எஜமாட்டி உம்மு அன்வார், இவர்களெல்லாம் இவர்களுடைய அடிமைகளை மிக கொடுமைப்படுத்தினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர்கள் எந்த முறையிலெல்லாம் கொடுமை செய்தார்களோ அதே முறையில் தான் அவர்களுக்கு மௌத்து வந்தது. அபூலஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகத்தில் மண்ணை வாரி வீசியவன், அவனுடைய மௌத்து மிக கொடூரமாக அமைந்தது. அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விதமான நோயை கொடுத்தான். அந்த நோயினால் பிள்ளைகள் கூட அவனுக்கு கிட்ட போகல. அவன் வஃபாத்தாகிவிட்டான். அவனுடைய டெட் பாடி கிட்ட யாருமே போகவில்லை. சொந்த பிள்ளைகள் கூட ஜனாதாவை அடக்கம் செய்வதற்கு, டெட் பாடியை அடக்கம் செய்வதற்கு போகவில்லை. கம்புகளால் தூக்கி குழிக்குள் வீசிவிட்டார்கள். இன்னும் சில அறிவிப்புகளின் பிரகாரம் சில நீக்ரோ அடிமைகளை வரவழைத்து கூலிக்காக வேண்டி அவர்களை அமர்த்தி அடக்கம் செய்ய வைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தன் அழிவை கொடுப்பான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை தருவான். சில சோதனைகளை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருப்பான். அஹ்ஸிபன்னாஸ் அயுத்ரக்கு வயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு எந்த ஒரு சோதனையும் வராமல் உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். முஸ்லீம் என்றால் பல பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். அத்துன்யா சிஜ்னல் முஃமின் வஜன்னத்துல் காஃபிர், இந்த உலகம் என்பது மோமினுடைய சிறைச்சாலை, முஸ்லீம் அல்லாத மக்களுடைய சுவர்க்கம். சுவர்க்கம் என்றால் நினைத்ததெல்லாம் செய்யலாம், ஒரு கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் சிறை என்றால் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதே போன்றதன் அல்லாஹு தஆலா சில கட்டுப்பாடுக்குள்ளால் எங்களை அமர்த்தி, சில கட்டுப்பாடுகளை வைத்து அல்லாஹு தஆலா பல சோதனைகளை எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி எத்தனையோ நாடுகளில், எத்தனையோ பிரதேசங்களில் எங்களுடைய முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி மியான்மரில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் இதே பிரச்சனை தான். அவர்கள் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவத் கொடுக்கப்பட்டு 50 வருடங்களுக்கு பின்னால் இஸ்லாம் மியான்மருக்கு நுழைந்து விட்டது. முதலாவது நூற்றாண்டிலேயே இஸ்லாம் மியான்மரில் நுழைந்து விட்டது. வக்காஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கிபி 610 மியான்மருக்கு போனார்கள். அங்கு போய் சில மனிதர்களை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். இஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்தது, ஆனால் பெரிய அளவில் வளரவில்லை. கடைசியாக 6ஆம் நூற்றாண்டில் அப்பாசியாக்களுடைய கிலாபத், அவங்களுடைய ஆட்சி காலத்தில், ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் அங்கிருந்த சில முஸ்லிம்கள் பிஸ்னஸுக்காக வேண்டி மியான்மருக்கு போவார்கள். அந்த முஸ்லிம்களுடைய செயற்பாடுகள், அஹ்லாக்குகள், பண்புகள், கொடுக்கல் வாங்கல்கள், நடத்தைகள், இதை பார்த்து மியான்மர் மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு வளர ஆரம்பித்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மியான்மரில் 6 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் 10% மக்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் ஒரே அளவில் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. முஸ்லிம்கள் காலம் போக போக கூடிக்கொண்டே போனார்கள். இதுதான் அந்த அரசாங்கத்துக்கும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனையாக அமைந்தது. இஸ்லாம் வளர்கிறது, இப்பொழுது இஸ்லாத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டும், இஸ்லாத்தை நாம் அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று வைத்த வைராக்கியம்தான் கிட்டத்தட்ட 56 வருடங்களாக முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சோசியல் மீடியா உட்பட அதிகாரப்பூர்வமான மீடியாக்களில் கூட நீங்கள் ஏராளமாக பார்த்திருப்பீர்கள், சித்திரவதை செய்து முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலரை குழி தோண்டி உயிரோடு புதைக்கிறார்கள். உயிரோடு பெட்ரோல் ஊற்றி நெருப்பு வைக்கிறார்கள். சில பெண்களை மரத்தில் கட்டி வைத்து எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் மர்மஸ்தானத்தை குத்துகிறார்கள், மார்பகத்தை வெட்டுகிறார்கள். இன்னும் சில பெண்களை இரண்டு கைகளையும் பின்னால் கட்டி ரெண்டு கால்களையும் கட்டி மர்மஸ்தானத்தை கோடாலியால் குத்துகிறார்கள். இவர்கள் எங்களுடைய முஸ்லிம்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம், நிறைய நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எத்தனையோ மக்கள் அந்த நாட்டில் இருக்க முடியாமல் பங்களாதேஷுக்கு ஓடுகிறார்கள். பங்களாதேஷுக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லைகளில் கள்ளிவெடிகளை வைத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு சின்ன புள்ள, ஒரு கை குழந்தை, ராணுவத்தை சேர்ந்த ஒருவன் அவனுடைய பூட்ஸால மோஸ்துக்கு உதைக்கிறான். அந்த புள்ளைக்கு என்ன தெரியும்? அந்த புள்ள அடுத்த காலை தேடி அடைக்கலம் தேடி போகிறது. கண்ணியமான சகோதரர்களே, மீடியாக்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பிபிசி, அசம்பிளி ஆஃப் ரோஹிங்யா, அல் ஜசீரா, இதுகளில் காண்பித்தார்கள். ஒரு 14 வயது பெண் குழந்தை, பெண் பிள்ளை, அவர்களை ஒரு குழுவே கெடுத்தார்கள். கெடுக்கும் பொழுது அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை பார்க்கிறார்கள், உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானா? நிச்சயமாக அல்லாஹ் தான் உதவி செய்வான். மௌத்தா போனவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஹாதத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஐநா சபை தற்போது தான் வாய் திறந்திருக்கிறது. உலகிலேயே அதி பயங்கரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் என்றால் அது மியான்மருடைய மக்கள் தான். உலகில் பல கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பல நாடுகளில் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அநியாயமாக. ஆனால் இந்த அளவு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது உலகத்திலேயே, உலக வரலாறிலேயே இதுதான் முதல் முறை. நான் தெரிந்த வரலாறு இதுவரைக்கும் இப்படி யாரும் கொலை செய்யவில்லை. இஸ்ரேல் காசாவுக்கு செய்த தாக்குதலை விடவும் இது மிக கடினமானது, பயங்கரமானது. இஸ்ரேல் வெறுமனே ஃபயரிங் பண்ணுவார்கள் அல்லது பம்ஸ் வைப்பார்கள், இப்படி கொடுமை செய்ய மாட்டார்கள். ஹிட்லர் லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்தான், அவனுடைய தாக்குதலை விடவும் இந்த தாக்குதல் மிக பயங்கரமானது. அவன் இந்த அளவு கொடுமை செய்திருக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பல தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டு எங்களுடைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எல்லா தாக்குதல்களை விடவும் இதுதான் மிக பயங்கரமான தாக்குதல் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவுக்கும் இவர்களுடைய அடையாளம், இவர்களுடைய சின்னம் என்ன தெரியுமா? இவர்களுடைய சின்னம் அமைதியின் சின்னமா? உண்மையிலுமே பௌத்த மதகுருமார்கள் என்றால் எங்களுடைய சிந்தனைக்கு வருவது போதி மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சி தான். அவர்கள் பாதையில் போகும் பொழுதும் பாதையை சுத்தப்படுத்திக் கொண்டே போவார்கள். தவறுதலாக ஒரு எறும்பு கூட மிதிப்படக்கூடாது, தவறுதலாக ஒரு எறும்பு கூட மிதிப்படக்கூடாது என்று நினைப்பார்கள். அவர்களுடைய வேதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி, பூச்சாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், அசையும் பொருளாக இருக்கலாம், அசையா பொருளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு புத்த மதத்தை சார்ந்தவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கை இழைத்து விட்டால் திரும்ப இவர்கள் தீங்கிழைக்க கூடாது. இதைத்தான் அவர்களுடைய மார்க்கம் சொல்கிறது. புத்தர் அசுரருக்கு கற்றுக் கொடுத்ததும் இதுதான். இப்படியாப்பட்ட நல்ல மக்கள், சிறந்த மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாத்துக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படியாப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தஆலா புரிந்த இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுப்பானாக, ஈமானுடைய மௌத்தை நசீபாக்குவானாக. பல மாற்று மத சகோதரர்களோடு பழகும் பொழுது அவர்கள் எங்கள் மீது அக்கறை கொள்வார்கள், எங்களோடு மிக அன்பாக பழகுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு துஆ செய்வதை மறந்துவிட வேண்டாம். எனக்கு கிடைத்த ஈமான், எனக்கு கிடைத்த இஸ்லாம், அதை என்னோடு முடிந்து போய் விடக்கூடாது. என்னுடைய மாற்று மத சகோதரனுக்கும் போய் சேர வேண்டும் என்று விரும்புங்கள். அவனுக்கு ஏதாவது ஒரு முறையில் விளக்கப்படுத்த முடியும் என்றால் விளக்கப்படுத்துங்கள். ஆக குறைந்த துஆவாலும் செய்து விட்டு வாருங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இவர்களுடைய தலைவன் அஷின் விராதுவிடம் ஊடகங்கள் சில கேள்விகள் கேட்கிறார்கள். அதில் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு ஈ கொசுவை கூட கொல்ல மாட்டீர்கள், உங்களுடைய சின்னமே அமைதிதான், அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு முஸ்லிம்களை கொலை செய்கிறீர்கள்? அதற்கு அந்த ஹபீஸ், அந்த ஷைத்தான் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நாங்கள் ஈ கொசுவை கொல்ல மாட்டோம், ஆனால் அதற்காக வேண்டி இந்த வெறி நாய்களோடு வாழ முடியாது. எத்தனை வருடம் பழமை வாழ்ந்த முஸ்லிம்கள் அங்கிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு மியான்மரில் வயது 1350. அத்தனை வருடமாக முஸ்லிம்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறான், இவர்கள் வெறி நாய்கள் என்று. இந்த பிரச்சனைகள் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்ல. எத்தனையோ மதரசாக்கள், எத்தனையோ மஸ்ஜிதுகள் மியான்மரில் இருக்கிறது. எத்தனையோ முஸ்லிம்கள் சலாமத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அராக்கான் என்ற மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு தான் இந்த பிரச்சனை. இதற்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில் என்ன? இவர்கள் எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் பங்களாதேஷில் இருந்து வந்தவர்கள். இவர்களுடைய வாக்கை பாருங்கள், இவர்களுடைய பாசையை பாருங்கள், இவர்களுடைய சாப்பாட்டை பாருங்கள், மார்க்கத்தை பாருங்கள், எல்லாமே வித்தியாசம். இவர்கள் எங்களை சார்ந்தவர்களே கிடையாது, அதனால தான் நாம் இவர்களை கொலை செய்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவர்களை பார்த்தாலே பிடிக்காது என்று சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அசம்பிளி ஆஃப் ரோஹிங்கியா, பங்களாதேஷ் ரோஹிங்கியாவுடைய பிரச்சனைகளை, அந்த முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை மிக தெளிவாக தரக்கூடிய இந்த மீடியா, இந்த ஊடகம் தந்த கருத்தின் பிரகாரம் இதுவரைக்கும் 36,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண முறையில் அல்ல, மிக கொடூரமாக சித்தரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 500 மேற்பட்ட பெண்கள் தவறான முறையில் நடாத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2,600 மேற்பட்ட முஸ்லிம்கள் சிறைச்சாலையில் பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல் ஜசீரா சமீபத்தில் இந்த தகவலை வெளியிட்டிருந்தது. ஒரு வீட்டை, ஒரு ஊரினுடைய அனைத்து வீடுகளையும், கிட்டத்தட்ட 200-600 வீடுகளை ஒரே நாளில் எரிய வைத்தார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். பிபிசியில் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியாக்கினார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அநேகமானவர்கள் ஒரு ஊரையே கொடுத்திருக்கிறார்கள். மீடியாவில் அங்கு போயிருக்கிறார்கள், விசாரிக்கிறார்கள் எந்த முறையில் பத்தியது. ஒரு மதரசா பத்தி கொண்டிருக்கிறது, குரான் எல்லாம் தரையில் வீசப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசாரிக்கும் பொழுது ஒரு வாலிபர் ஒத்துக்கொள்கிறார், போலீசுடைய உதவியோடு நாங்கள் தான் எரிய வைத்தோம். கண்ணியமான சகோதரர்களை, இதுவரைக்கும் 200 மஸ்ஜிதுகள் மியான்மரில் இடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 400,000 மக்கள் அகதிகளாக வேறு வேறு நாடுகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். சில முஸ்லிம்கள் குகைகளிலேயும் காடுகளிலேயும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை கூட இராணுவர்கள் தேடி தேடி கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது தனி மனித தாக்குதல் கிடையாது, இது மார்க்க சம்பந்தப்பட்டது. இவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டிருந்தால், யாருக்காவது ஏதாவது அநியாயம் செய்திருந்தால், இது நாட்டு பிரச்சனை என்று விட்டுட்டு சும்மா இருக்கலாம். இவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணம் இவர்கள் முஸ்லிம்கள், அதனால் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தான் கொலை செய்கிறார்கள். முஸ்லிம்கள், ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், அவர்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகள். ஒரு அரபு கவிஞன் சொல்வதை போன்றே, இராக்கில் ஒரு மனிதன் தும்மினால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். இதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள். எங்களுடைய நானாவுக்கோ தம்பிக்கோ தாத்த தங்கச்சிக்கோ இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் பொறுப்போமா, தாங்கிக் கொள்வோமா? அதுபோன்றுதான் அவர்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒரே உடம்பை போன்றவர்கள். உடம்பினுடைய ஒரு பாகம் வலித்தால் முழு உடம்புமே வலிக்கும், கண் வலித்தால் முழு உடம்புமே வலிக்கும், கை வலித்தால் முழு உடம்புமே வலிக்கும், தலை வலித்தால் முழு உடம்புமே வலிக்கும். உலகத்தில் எங்கேயாவது ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை என்றால் அது எங்களுக்கும் உண்டான பிரச்சனை தான், நாங்களும் அதுக்கு பங்குதாரிகள். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யானில் மர்சூஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்று. ஒரு கட்டிடத்தில் பல கற்கள் வைத்திருப்பார்கள், அதில் ஒரு கல்லை எடுத்தாலும் அந்த பில்டிங்குக்கே ஒரு குறைபாடு தான். அதே போன்றுதான் உலகத்தில் வாழக்கூடிய ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது முழு முஸ்லீம்களுக்கும் உண்டான கஷ்டம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி ஒரு போதும் கோபப்பட்டது கிடையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு அநியாயம் செய்தார்கள், கோபப்பட மாட்டார்கள். தலையில் குப்பையை கொட்டினார்கள், பொறுமை செய்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையில் ஒட்டகத்தினுடைய குடலை போட்டார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை செய்தார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கோபப்பட்டிருக்கிறார்கள். 70 சஹாபாக்களை அநியாயமாக கொலை செய்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கொலை செய்தார்களோ அவர்களோடு யுத்தம் செய்ய தயாரானார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இது வரைக்கும் அல் ஜசீரா வெளியிட்ட தகவலின் பிரகாரம் 2,00,000 மக்கள் கடலோரத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது வழிகள் கிடைத்தால் நாம் வேறு நாட்டுக்கு போய் சேர்ந்து விடலாம். அவர்கள் செல்வந்தர்கள் அல்ல, நடுத்தரமான மக்களும் அல்ல, ஏழைகள். அன்றாட உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடியவர்கள், அன்றாட சோத்துக்கு கூட வழி இல்லாதவர்கள். இவர்களை முன்னேறுவதற்கு அரசாங்கம் விடவும் இல்லை. இவர்களுக்கு நிறைய தடைகள். இவர்களுக்கு சொந்தமாக வீடு கட்ட முடியாது, காணி வாங்க முடியாது, சொந்த நாட்டிலேயே பல பகுதிகளுக்கு பிரயாணம் செய்ய முடியாது. அப்படிதான் வேறு பகுதிகளுக்கு பிரயாணம் செய்வதென்றால் அரசாங்கத்துடைய பெர்மிட் வேண்டும். இவர்களுக்கு ஒரு அட்டை இருக்கும், அந்த அட்டையை தான் அவர்கள் யூஸ் பண்ணுவார்கள். அதல்லாமல் அரசாங்கத்தின் மூலமாக ஐடி கார்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்களுக்கு 6ஆம் ஆண்டு வரைக்கும் தான் பாடசாலையில் படிக்கலாம், மேற்கல்வி எதுவுமே படிக்க முடியாது. நிறைய வருமானம் வரும்படியாக எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாது. சின்ன சின்ன தொழில்களை தான் அவர்களால் செய்ய முடியும். ஒரு பெண் 25 வயதுக்கு முன்னால் திருமணம் செய்ய முடியாது, ஆண் 30 வயதுக்கு முன்னால் திருமணம் செய்ய முடியாது. இதையும் மீறி அவர்கள் திருமணம் செய்தால் அவர்களுக்கு மலட்டுத்தன்மையுடைய இன்ஜெக்ஷன் அடிக்கப்படும். அவர்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதென்றால் அரசாங்கத்துடைய அனுமதி வேண்டும். ஒரு திருமணத்தை விடவும் கூடுதலான ஒரு திருமணம் அவர்களுக்கு செய்ய முடியாது. இப்படி பல தடைகள். மசீதுகள் கட்ட முடியாது, கடந்த 15 வருடங்களாக மதரசாக்கள் கட்ட முடியாது. வேறு முஸ்லீம்கள் அந்த நாட்டுக்கு அந்த பகுதிக்கு வந்தால் அவர்களுடைய வீட்டில் விருந்தாளியாக தங்க முடியாது. ஒரு அடிமை எப்படி நடாத்தப்படுவானோ அப்படி அந்த முஸ்லீம்களை கிட்டத்தட்ட 56 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்கும் பெரிய அளவில் தெரியாது. இப்பொழுது தெரிய வருவதற்குண்டான காரணம், எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கிறது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் இவைகளின் மூலமாக விஷயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களிடமும் மொபைல் இருக்கிறது, எங்களிடமும் மொபைல் இருக்கிறது. அதனால் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அவசரமாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல மக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டு அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாட்டினுடைய இராணுவம் என்றால் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் மியான்மருடைய இராணுவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் தாண்டி எல்லையையும் மீறி அநியாயமாக பல உயிர்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோக்கும் அந்த நாட்டினுடைய தலைவி 15 வருடங்களாக மனித உரிமைக்காக வேண்டி போராடியவர். என்ன மனித உரிமைக்காக போராடினாலோ தெரியாது. ஆக கேவலம் என்ன தெரியுமா, அவளுக்கு நோபல் பரிசு வேறு. இது பெரிய ஒரு விடயம் அல்ல. இராக்கை சுடுகாடாக்கிய, ஆப்கானிஸ்தானை கப்ரிஸ்தான் ஆக்கிய ஜார்ஜ் புஷ்ஷுக்கே நோபல் பரிசு கொடுக்கும் பொழுது இவளுக்கு கொடுத்தது பெரிய ஒரு விஷயம் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, துருக்கியுடைய அதிபர் எர்துகானுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அவர் ஏதோ ஒரு ரீதியில் குரல் கொடுத்தார், பல நாட்டு ஜனாதிபதிகளோடு பேசினார், பல மக்களோடு பேசினார். அல்ஹம்துலில்லாஹ் சில சில நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மியான்மரில் இருந்து வரக்கூடிய அகதிகளை நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், நாங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறோம் என்று சின்ன சின்ன தீவுகள் கூட எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கட்டார், அவ்வளவு தடைகள் இருந்தும் கட்டார் அந்த நாட்டு ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், எந்த நாடு இந்த மியான்மர் முஸ்லிம்களை ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் அந்த செலவை பொறுப்பெடுக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கட்டாயம் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். நாம் அந்த முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது துஆ. நாங்கள் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இரண்டாவது, எங்களுக்கு முடியுமான நிவாரணங்களை அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது, நாங்கள் அனைவர்களும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றுபற்று அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். மியான்மருடைய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யூதர்கள் என்பவர்கள் முஸ்லீம்களுடைய விரோதிகள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், லதஜிதன் அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனு அல் யஹூது வல்லதீன அஷ்ரகு. முஸ்லிம்களுக்கு மிக பெரும் விரோதிகளே முதலாவது யூதர்கள் தான். யூதர்கள் அந்த காலத்திலிருந்து இன்று வரை இரகசியமாகவும் பரகசியமாகவும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு, முஸ்லிம்களை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சவாம் இஸ்லாத்துக்குள் இருந்தே இஸ்லாத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்தவன். அவன் இஸ்லாத்துக்குள் இருந்தே ஷியா என்ற அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான கோட்பாட்டுக்கு எதிராக ஷியா என்ற மதப்பிரிவை அவன் உருவாக்கினான். அந்த மதப்பிரிவை யகூதிகள் ஒவ்வொரு வருடமும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது, அதை வளர்த்து கொண்டே இருக்கிறது. கனிவான சகோதரர்களே, பிரித்தானியர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அமைச்சை லண்டனில் உருவாக்கினார்கள். அந்த அமைச்சுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது யகூதிகளுடைய தந்திரங்கள். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் மியான்மாருடைய இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் யகுதிகளாக கூட இருக்கலாம். ஒரு அரபு கவிஞன் சொல்வதை போன்று, கடலுடைய அடியில் ரெண்டு மீன்கள் சண்டை போட்டாலும் அதற்கு காரணம் ஒரு யகுதியாக தான் இருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களை அழிக்க வேண்டும் என்றால் நாங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அல்லாஹுக்கு சரியான முறையில் வழிபட்டு நடந்தோம் என்றால் அவர்கள் தானாக அழிந்து விடுவார்கள். பாகிஸ்தானுடைய ஒரு ஜமாஅத் உருதுனுக்கு போயிருந்தது, இஸ்ரேலுடைய போர்டர். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யகூதிகள் யூதர்கள் கேட்டார்களாம், உங்களுடைய முஸ்லீம்கள் சுபாஹுக்கு எத்தனை பேர் வருகிறார்கள், ஜும்மாவுக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? இவர்கள் கேட்டார்களாம், ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வேதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜும்மாவுக்கு முஸ்லீம்கள் வருவதை போன்று சுபாஹுக்கு எப்போ வருவார்களோ அப்பொழுது இந்த உலகத்தில் ஒரு யகூதி கூட இருக்க மாட்டான். கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹிஜ்ரி 13 கஸ்வத்தே யர்மூக் நடந்தது, உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில். இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெறுமனே 40,000, எதிர தரப்பில் ரோமர்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள். முஸ்லிம்களிடத்தில் ஆயுத பலமும் கிடையாது, ஆனால் எதிர்த்தரப்பில் ஆயுத பலங்களோடு இருக்கிறார்கள். யுத்தம் நடந்தது, வெற்றி கிடைத்தது எங்களுடைய முஸ்லிம்களுக்கு தான். ஹிரக்கல் மன்னன் விரண்டோடினான், ரோமர்களுடைய படைகள் விரண்டோடியது. ஹிரக்கல் மன்னன் அந்த படையினர்கள் அனைவர்களையும் அழைத்தோடு கேள்வி கேட்டான், நீங்கள் அவர்களை விடவும் அதிகமாக இருக்கிறீர்கள், உங்களை போன்ற மனிதர்கள் தானே அவர்கள், ஏன் தோத்தீர்கள், ஏன் தோல்வி அடைந்தீர்கள்? ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் எழும்பினார், எழும்பி சொன்னார், நாங்கள் தோல்வி அடைந்தோம், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? மின் அஜ்லி அன்னஹும் யுகீமூன ஸலாம் வயஸூமுன் நஹார், அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள், நோம்பு நோட்கிறார்கள், வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கிறார்கள், நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மதுபானம் குடிக்கிறோம், விபச்சாரம் செய்கிறோம், நீதமாக நடப்பதில்லை, அநியாயம் செய்கிறோம், வாக்களித்தால் மாறு செய்கிறோம், அதனால தான் நாங்கள் தோல்வியடைந்தோம் என்று அந்த வயோதிப மனிதன் சொன்னதை ஹிரக்கல் மன்னன் கேட்டதும், அன்ட ஸதகத்தனி, நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை பேணி ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொண்டாலே அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது மிக முக்கியமான ஒன்றுதான், அல்லாஹு தாலாவுடைய உதவி எங்களுக்கு வராமல் இருப்பதற்கு அல்லது வருவதற்கு தாமதமாகுவதற்கு காரணம் எங்களுடைய ஒற்றுமை இல்லாமல் போனதுதான். அல்லாஹு தாலா சொல்கிறான், வலா தனாசு பதஷலு வதஸஹபரீஹுக்கும், அல்லாஹு தாலா சொல்கிறான், சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ள வேண்டாம், அப்படி நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டால் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள், உங்களுடைய வீரமே இல்லாமல் போய்விடும். நிச்சயமாக என்னுடைய முஸ்லிம் சமுதாயம் சண்டை போட்டார்கள், இப்பொழுது கோழைகளாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட உலகத்தில் 54-55 முஸ்லிம் அரபு நாடுகள், 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள், 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள், எத்தனையோ பெட்ரோல் கிணறுகள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. இப்படி இருந்தும் மியான்மாருடைய பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. எங்களுடைய முதல் கிபலவாகிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை யூதர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள், அந்த எங்களுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் ஒற்றுமையை இழந்ததின் காரணத்தினால்தான் பிச்சைக்கார நாடெல்லாம் முஸ்லிம்களை பயங்காட்டிக் கொண்டிருக்கிறது. மியான்மர் ஒரு பிச்சைக்கார நாடு, மற்ற நாடுகளிடத்தில் பிச்சை கேட்கக்கூடியவன். அவர்களுடைய இராணுவமும் பெரிய அளவில் கிடையாது, அவர்களுடைய நாடும் சின்ன ஒரு நாடுதான். அப்படி இருந்தும் எத்தனை முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தட்டி கேட்பதற்கோ, அந்த முஸ்லிம்களை நேரடியாக போய் பாதுகாப்பதற்கோ யாரும் இதுவரைக்கும் முன்வருவதில்லை. நிவாரணம் செய்ய எல்லாரும் தயார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் ஒற்றுமையை இழந்ததின் காரணத்தினால்தான் எங்களுடைய முஸ்லிம்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியாமல் இருக்கிறோம். 800 வருடங்கள் இந்தியாவை முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள், சண்டை பிடித்தார்கள், ஆட்சியை இழந்தார்கள். ஸ்பெயினை அரபியர்கள் 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள், சண்டையிட்டார்கள், ஆட்சியை இழந்தார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உஸ்மானிய பேரரசு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் துருக்கியை ஆட்சி செய்தார்கள். துருக்கியோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 28 நாடுகளை சமகாலத்தில் ஆட்சி செய்தார்கள். பிரச்சனைப்பட்டார்கள், ஆட்சிக்காக வேண்டி ஆட்சியை இழந்தார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் ஒற்றுமைப்படுவோம், ஒன்றுபடுவோம், எங்களுடைய முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வோம். இதுதான் மிக பெரும் எங்களுடைய ஒரு ஆயுதம். யாருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும் என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த கூட்டத்தின் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரே ஒரு அடியானாவது இருப்பார், அவருடைய துஆவினால கூட அந்த மியான்மர் மக்களுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம். யாருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டது ஒரு எறும்பினுடைய துஆவினால். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, தனிப்பட்ட ரீதியிலையும் கூட்டாகவும் கட்டாயம் துஆ ஓதுங்கள். குனூத்தை நாசில் ஓத முடியுமா, கட்டாயம் அதையும் செய்யுங்கள். எங்களுடைய எத்தனையோ முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்காக வேண்டி கட்டாயம் துஆ செய்யுங்கள். காயிப் ஜனாசா தொழ முடியுமா, கட்டாயம் தொழுங்கள். எங்களுடைய ஜனாசாவுடைய தொழுகை அவர்களுக்கு உண்டான ஒரு துஆ தான். எனவே அல்லாஹு தஆலா எங்களுடைய முஸ்லிம்களுக்கு எல்லா கட்டங்களிலையும் எல்லா நேரங்களிலையும் எல்லா நிலைமைகளிலும் உதவி செய்வானாங்க. எங்களுடைய பாவங்களை மன்னித்தறியாதா, தப்பு தவறுகளை மன்னித்தறியாதா, என்னுடைய குற்றம் குறைகளை மன்னித்தறியாதா, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தறியாதா, என்னுடைய முஸ்லீம்களை பாதுகாத்தறியாதா, மசாஜிதர்களை பாதுகாத்தறியாதா, மதாரிஸ்களை பாதுகாத்தறியாதா, முஸ்லீம் நாடுகளை பாதுகாத்தறியாதா, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ யாழ்லாம் அங்கெல்லாம் உன்னுடைய உதவியை கொடுத்தறியாதா, அவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் யாழ்லாம் அதை மன்னித்து உன்னுடைய உதவியை இறக்கிறியாள்லாம், மியான்மர் மக்களுடைய பாவங்களை மன்னித்தறியாள்லாம், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தறியாள்லாம், உன்னுடைய உதவியை கண்கூடாக அவர்களுக்கு காட்டியறியாள்லாம், யாரெல்லாம் அந்த முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ யாழ்லாம் அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தை கொடுத்தறியாள்லாம், ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை அடியோடு அழித்து விடியாள்லாம், அவர்களுடைய அழிவை மற்ற மக்களுக்கு ஒரு பாடமாக ஆக்கிறியாள்லாம். யல்லா யா ரஹ்மானே, எல்லா கட்டங்களிலும் எங்களுடைய முஸ்லீம்களுக்கு உதவி செய்தியாள்லா, முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழ்வதற்கு செய்தியாள்லா. ஆமீன் ஆமீன் வாஅக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub